ஆதிசங்கர பகவத் பாதாள் நிறைய பக்தி கிரந்தங்கள் அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கா. அதில் சிவானந்த லஹரி அப்படிங்கிறது ரொம்ப சர்வோத்கிருஷ்டமானது. அந்த 100 ஸ்லோகங்கள் கொண்டது. அந்த ஸ்தோத்திரத்தை 2-2 ஸ்லோகங்களாக படித்து அர்த்தம் மனனம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. இன்னைக்கு சோமவாரமாக இருக்குது, துரமேஷனுக்கு உகந்த நாள். இந்த வார்த்தையே சிவானந்த லஹரி அப்படிங்கிற அந்த பேரே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. லஹரினா ஒரு அலைகள், வெள்ளம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு காவேரியில் ஜலம் வருமானு நம்ம காத்துட்ருக்கோம். அப்படி ஜலம் பொங்கி வந்ததுன்னா அதில் ஸ்நானம் பண்ணும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். நம்ம கடற்கரையில் போய் நின்று அலைகளை பார்த்துட்டே இருந்தாலே சந்தோஷமாக இருக்குது. இந்த சாதாரண கடல் அலைக்கே இவ்வளோ சந்தோஷம்னா சிவானந்த லஹரி என்று சொல்லப்படும் அந்த பேரானந்தம் அலை போல் அடிச்சுட்டு இருந்தால் அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த சிவானந்த லஹரி அத்வைதாச்சாரியால் பண்ணியிருப்பாளா அப்படின்னு ஒரு கேள்வி. அவர் தான் பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த ஸ்தோத்திரத்தில் பக்தியே ஞானம் அப்படின்னு, பக்தியினால் ஞானம் இல்லை, பக்தியே ஞானம்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற இந்த 100 ஸ்லோகங்களில் இந்த சிவானந்தம் அப்படிங்கிறது அத்வைத்தந்தான் அப்படின்னு சொல்லிடுறார். அதெல்லாம் பார்ப்போம். எல்லா அழகும் இருக்குது. இந்த ஊமைகள் போன்ற அலங்காரங்கள், பலவித ரசங்கள், இந்த சொல்கிறதுக்கே ரொம்ப, வார்த்தைகளே ரொம்ப அழகாக இருக்கும். சந்தியாரம்ப விஜம்பிதம் ஸ்ருதிசிரஸ்தானாந்தராதிஷ்டிதம் சப்ரேம பிரமராபிராமம் அசகிருத் சத்வாசனாசோபிதம் அப்படின்னு அந்த சொல்கிறதுக்கே நல்லாயிருக்கும். பொருள் ரொம்ப கம்பீரமாக இருக்கும். கம்பீரமாக இருக்கிறதுக்கு மேலே ரொம்ப மனசை உயர்த்தக்கூடிய ஒரு கவிதை இது. நமக்கு உத்தம பக்தியை பற்றி சொல்லித்தர, நீ பகவானுக்கு என்ன கொடுக்க போகிற அப்படின்னு கேட்டுட்டு மனமாகிய புஷ்பத்தை தான் கொடுக்க முடியும். அவனுக்கு மனசு தான் அவன் பார்க்குறான் தவிர உன்னுடைய செல்வத்தையோ படிப்பையோ அவன் பார்க்குறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி தருவார். ஒரு தைலதாரை போல் மனசு பகவான்கிட்ட வந்துட்டே இருக்கணும், அவரோட பாதத்தில் நிற்கணும், அது பேர் தான் பக்தி அப்படின்னு அந்த டெஃபினிஷன் சொல்வார். அப்படி அந்த பக்தி சாஸ்திரத்தில் நாரத பக்தி சூத்திரத்தில் பகவானோட குணங்களை போற்றணும், அவரோட ரூபத்தை தியானம் பண்ணணும், பூஜை பண்ணணும், இடையறாத அவரை நினைக்கணும், அவருடைய சேவையை பண்ணணும், அவரை ஒரு நண்பனாக நினைக்கணும், அவர்கிட்ட நட்பு பாராட்டணும், அவர்கிட்ட காதல் பண்ணி கசிந்து உருகணும், குழந்தைய போல் நேசிக்கணும், தன்னையே அர்ப்பணம் பண்ணணும், அவரோட தன்மயமாக ஆயிடணும், அவரை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட தாங்காமல் இருக்கணும். இப்படி பக்திங்கிறது 11 விதங்களில் வெளிப்படுறது அப்படின்னு நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்கிறார். அந்த 11 இந்த சிவானந்த லஹரியில் ஆச்சாரியால் காமிக்கிறார். இந்த உரையாசிரியர் சுப்பிரமணியம்ங்கிற பேர் அண்ணான்னு குறிப்பிடுவா. மகாபிரிவா கூட நம்ம ஆஸ்திகத்துக்கு ஒரு அண்ணா அப்படின்னு இவரை பாராட்டியிருக்கார். இவர் நம்முடைய குடும்ப பஞ்சகத்தோட நம்ம சம்பிரதாயத்தில் இருந்துட்டு இந்த ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு சென்னையில் தான் பெஸ்ட்டு பப்ளிஷிங் ஹவுஸ் இருக்குது அவரோட மடத்துக்கு. ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள், லட்சக்கணக்கான பிரதிகள் போடுற தபஸ்யானந்தான்னு ஒரு தலைவர் இருந்தார். அவரும் இந்த சுப்பிரமணியம் அண்ணாவும் இவர் இங்கே ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்டல் இருந்தது குழந்தைகளுக்கு, அதில் வார்டனாக இருந்தார் இந்த சுப்பிரமணியம். நல்ல தீர்காயுஸ் இருந்தார், 90 வருஷத்துக்கு மேலே இருந்தார். அவரும் இந்த தபஸ்யானந்தாவும் சேர்ந்து தான் புஸ்தகங்களெல்லாம், நிறைய புஸ்தகங்கள் வெளியிட்டிருக்கா. அவரோட பூஜா விதானம் தான் எல்லா நாட்டிலையும் இன்றைக்கி பூஜைக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது. அப்படி பெரிய சர்வீஸ் அந்த அவருடைய 100 இப்போ கொண்டாடி மடத்தில், ராமகிருஷ்ண மடத்தில் உரையாசிரியர் அண்ணாவோட புஸ்தகங்கள் ஒரு 30-40 இருக்குது. அது எல்லாத்தையும் திரும்பவும் பப்ளிஷ் பண்ணிட்டுருக்கா. அதில் கூட சுந்தரகாண்டத்தை ப்ரூஃப் பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. நல்ல பெரிய எழுத்தில், நல்ல கேலிகோ பெயிண்டிங்கில் சுந்தரகாண்டத்தை போட்டிருக்கா. அப்படி அந்த உரையாசிரியர் அண்ணாவோட ஒர்க்ஸ் வந்து அவ்வளோ வேல்யூபிள். அதை புரிஞ்சு அவள் திரும்பவும் ரீப்ரிண்ட் பண்ணுறான் எல்லா புக்கையும். அந்த அவர் சிவானந்த லஹரிக்கு சொன்ன உரையை தான் நான் வச்சுண்டு இந்த முகுந்த மாலைக்கு பிரிவாக சொல்லி சுந்தராச்சாருங்கிறவர் போட்டிருந்த மாதிரி இந்த உரையாசிரியர் அண்ணாவோட புஸ்தகத்தை தான் நான் முக்கியமாக ரெஃபரன்ஸாக வச்சுண்டு இந்த அர்த்தம் சொல்ல போகிறேன். முதல் ஸ்லோகம் கலாபியாம் சூடாலங்கிருத்த சசிகலாபியாம் நிஜ தபலாபியாம் பக்தேஷு பிரகட்டித பலாபியாம் பவது மே சிவாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனஹ பவாபியாம் ஆனந்த ஸ்புரதனுபவாபியாம் நதிரியம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த பரமேஸ்வரனை பற்றி சொல்லணும்னு ஆரம்பிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் பார்வதி பரமேஸ்வராளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படி அம்மாவையும் அப்பாவையும் பிரித்தே அவரால் பார்க்க முடியல. சௌந்தர லஹரி ஆரம்பிக்கும் போது சிவசக்தி ஆயுக்தா அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து ஆரம்பித்தார். அந்த மாதிரி இங்கே சிவானந்த லஹரியில் முதல் ஸ்லோகத்தில் பார்வதி பரமேஸ்வராளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார். வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்த பதிவத்தையே ஜெகத பித்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு காளிதாசன் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையிலேருந்து அதோட அர்த்தத்தை பிரிக்க முடியுமா? ஒரு பேனா அப்படின்ற வார்த்தையை சொன்னோடனே நமக்கு அந்த பேனாங்கிற பொருள் ஞாபகம் வருது. அந்த மாதிரி அம்பாளையும் பரமேஸ்வரனையும் பிரித்து பார்க்க முடியாது. மேலும் அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த சிவானந்த லஹரியை நம்ம பருக முடியும், அனுபவிக்க முடியும். மூக்க பஞ்சசதியில் பிரத்யங்முக்கியா திருஷ்டியா பிரசாத தீபாங்குரேன காமாட்சியாக பஷ்யாமி நிஸ்துல மகோ பச்சேலிமம் கமபி பரஷிபோல்லாசம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் மூக்கக்கவி. பிரத்யங்முக்கியா திருஷ்டியா, உள்ள திரும்பின திருஷ்டி அந்தர்முகமாக பார்த்து, உள்ள திரும்பி நமக்கு பார்க்கும்போது கண்ணமொழி என்ன தெரியுது? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இருட்டாக தான் இருக்குது. பிரசாத தீபாங்குரேன காமாட்சியாக, காமாட்சியுடைய பிரசாதம், காமாட்சியுடைய அனுகிரகம் அப்படிங்கிற விளக்கு தீபத்தை வச்சுண்டு பார்த்தோம்னா என்ன தெரியும்? பஷ்யாமி, நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறார் ராமகிருஷ்ணர் கிட்ட விவேகானந்தர். நீங்கள் கடவுளை பார்த்துருக்கலன்னா உன்னை பார்க்குறத விட பக்கத்தில் பார்த்துருக்கேன், தெளிவாக பார்த்துருக்கேன்னு சொன்ன மாதிரி இந்த மூக்கு கவி அம்பாள் அனுகிரகத்தினால பரசிவோல்லாசம், பரமேஸ்வரனுடைய அந்த உல்லாசம், அந்த சிவானந்த லஹரியை நான் எனக்குள் பஷ்யாமி, பஷ்யாமி நிஸ்துலம், அது அதுக்கு துல்லியமே ஒன்றுமே கிடையாது. நிஸ்துலம், அதுக்கு துல்லியமாக வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது. அஹோ பஷ்யாமி அப்படின்னு அந்த சந்தோஷத்தை சொல்கிறார். பச்சேலிமம், ரொம்ப பழுத்த ஞானம் அது, அது எனக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறார். அப்படி அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் பரமேஸ்வனுடைய அந்த ஞானம் கிடைக்கும். அதைத்தான் மனசில் வச்சுட்டு இங்கே முதல் ஸ்லோகத்திலேயே பார்வதி பரமேஸ்வரால் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணார். கலாபியாம் அப்படின்னு கான்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ககார ரூபா கல்யாணி அப்படின்னு லலிதா திருஷதியில் வர்றது, இந்த தேவியுடைய பஞ்சதசாட்சரியோட முதல் எழுத்துக்கர் கா அப்படின்னு இவர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கார் அண்ணா. அப்படி மங்களகரமான அந்த காங்கிற வார்த்தையை கொண்டு, எழுத்தை கொண்டு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். சூடாலங்கிருத்த சசிகலாபியாம், சசினா சந்திரன், சசிகலா அப்படின்னா சந்திரனுடைய பிறை, சந்திரனுடைய பிறையை சூடாக ரெண்டு பேரும் அலங்காரமாக ரெண்டு பேருமே அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பரமேஸ்வரனும் சந்திரனுடைய சாபத்தை போக்குறதுக்காக அந்த பிறையை எடுத்து தலையில் வச்சுட்டார். காமாட்சிக்கும் தலையில் சந்திர பிறை. அப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே ரூபம். இந்த சிவாபியாம் அப்படிங்கிற பதமே இந்த சம்ஸ்கிருதத்தில் தான் இந்த பெருமை. பரமேஸ்வரன் பார்வதி ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்கிற ஒரே வார்த்தை. மற்ற பாஷைகளெல்லாம் அம்மா அப்பான்னு சேர்த்து தான் சொல்லணும். சம்ஸ்கிருதத்தில் பித்தரவு அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா அப்படின்னு சேர்ந்து ஒரே வார்த்தை வருது. அந்த மாதிரி சிவாபியாம் அப்படிங்கிற வார்த்தைக்கே பார்வதி பரமேஸ்வராள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதை எடுத்துட்டு இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார். டியூவல்னு சொல்லுவாள் அந்த மாதிரி. கலாபியாம் அப்படிங்கிற முதல் பதத்துக்கு கலைகளின் வடிவமாக இருக்கார். இந்த கவிதை ஒரு கலை, நாட்டியம் ஒரு கலை, நாடகம் ஒரு கலை. அப்படி இயலிசை நாடகமாக இருக்கக்கூடிய அந்த வடிவமாக இருக்கக்கூடிய இந்த பார்வதி பரமேஸ்வராள் இந்த கவிதையை எனக்கு அமைச்சு கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண மாதிரி கலாபியாம் சூடாலங்கிருத்த சசிகலாபியாம், ரெண்டு பேரும் சந்திரகலையை தலையில் அணிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். நிஜ தபலாபியாம், உத்தர் பண்ண தபஸ்னால இன்னொருத்தர் கிடைச்சா. பார்வதி தபஸ் பண்ணி பரமேஸ்வரன் அடைந்தாள், பரமேஸ்வரன் தபஸ் பண்ணி பார்வதி அடைஞ்சா. பார்வதி தபஸ் பண்ணால் நமக்கு தெரியும், குமார சம்பவத்தில் கூட சொல்கிறா, புராணங்கள்லாம் இருக்குது, பார்வதி ஒரு இலையை கூட சாப்பிடாமல் தபஸ் பண்ணால் அதனால் அபர்ணான்னு பேர், பரமேஸ்வரன் வந்து விளையாட்டு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார்னு. பரமேஸ்வரன் என்ன தபஸ் பண்ணார் பார்வதி அடையிறதுக்கு அப்படின்னா, அது மூக்க கவி தான் சொல்கிறார். ராக்கா சந்திர சமான காந்தி வதனா நாக்காதிராஜஸ்துதா மூக்கா நாமபி குர்வதி சுரதுனி நீகாஷ வாக் வைபவம் ஸ்ரீ காஞ்சி நகரி விஹார ரசிகா ஷோகா பகந்திரி சதாம் ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே ஹே ஆகாரிணி ராஜதே அப்படின்னு. ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே ஹே, பரமேஸ்வரன் பண்ண புண்ணிய பரம்பரை நிறைய பண்ண, அவர் பண்ண புண்ணியமெல்லாம் சேர்ந்து காமாட்சிங்கிற ஆக்காரத்தில் உருவத்தில் வந்துடுத்து அப்படின்னு சொல்கிறார். அப்படி கணவன் பண்ண தபஸ் தான் மனைவி, மனைவி பண்ண தபஸ் தான் கணவன். மனைவியை அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு, அதுக்கும் வரம் இருந்தால்தான் கிடைக்கும். அப்படி நிஜ தபலாபியாம், ஒருத்தர் பண்ண தபஸுக்கு பலனா இன்னொருத்தர் கிடைச்சிருக்கா. பக்தேஷு பிரகட்டித பலாபியாம், ரெண்டு பேருமா சேர்ந்து பக்தர்களுக்கு இஷ்டப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுப்பா. இந்த பவத்து மேன் இருக்கு, இது வந்து இந்த சிவாபியாம் இந்த பார்வதி பரமேஸ்வராளுக்கு. நதிரியம், நதினா நமஸ்காரம், நுதினா ஸ்தோத்திரம், நதிரியம் இயம் நதிஹி என்னுடைய இந்த நமஸ்காரம் பவத்து மே நதிஹி சிவாபியாம், மே இயம் நதிஹி சிவாபியாம் பவத்து அப்படின்னு என்னுடைய இந்த நமஸ்காரம் இந்த பார்வதி பரமேஸ்வராளுக்கு உரித்ததாக ஆகட்டும் அப்படின்னு நான் வச்சுக்கணும், அங்கே சேர்த்துக்கணும். அஸ்தோக திரிபுவன சிவாபியாம், அஸ்தோகம்னா அளவற்றன்னு அர்த்தம், மூலகத்திற்கும் குறைவற்ற மங்களங்களை அருள்பவர்கள். அப்படி பக்தர்களுக்கு இஷ்டப்பட்ட பலன்களை கொடுக்குறா, உலகத்துக்கெல்லாம் இவா மங்களங்களை பண்ணுறா. அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனர்பவாபியாம், ஒவ்வொரு வாட்டி மனசில் நினைக்கும் போதும் புதுசு புதுசாக தோன்றுகிறார்கள். இந்த ரெண்டு பேரையும் தினமும் நம்ம சுவாமி கோயிலில் பள்ளியறை பூஜை போது சேர்த்து வச்சு பார்க்குறோம், ஒவ்வொரு வாட்டியும் புதுசாக தான் இருக்குது. நேற்று பார்த்தாச்சு, இன்றைக்கி விட்டுடலான்னு தோண மாட்டேங்குது, இன்றைக்கும் போய் பார்க்கணும்னு தோன்றது. பிரதோஷத்தன்னைக்கு அந்த ரிஷபவானத்தில் வரும்போது போய் பார்க்கணும்னு தோன்றது, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவள் புதுசாக தெரிகிறா. அப்படி இதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம், நம்ம பார்க்குற எல்லா கணவன் மனைவியுமே பார்வதி பரமேஸ்வரா தான். அப்படி ஒவ்வொரு தம்பதிகளை பார்க்கும்போதும் புதுசாக தானே இருக்கா, இவா இவாளுக்குள்ள பார்வதி பரமேஸ்வராளா பவான் இருக்கார் அவா. அப்படி இது ஒரு புதுமையான ஒரு வடிவம். அடுத்த இன்னொரு கணவன் மனைவியை பார்த்தா இவா ஒரு பார்வதி பரமேஸ்வரா அப்படின்னு உலகம் முழுக்க அந்த அம்மாவாகவும் அப்பாவாகவும் காட்சியளிக்கிற அந்த பகவான். ஆனந்த ஸ்புரத் அனுபவாபியாம், இவா ஆனந்த அனுபவத்தில் திளைச்சிருக்கா. என்ன ஆனந்த அனுபவம்னா ஆத்மானுபவம்தான். இப்பேற்பட்ட பார்வதி பரமேஸ்வராளுக்கு சிவசக்தி ஐக்கிய வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பார்வதி பரமேஸ்வராளுக்கு என்னுடைய இந்த நமஸ்காரம் உரித்ததாகட்டும் அப்படின்னு சொல்லி, நமசிவாபியாம் நவயௌவனாபியாம் பரஸ்பராஸ்லிஷ்டவபுருத்தராபியாம் நகேந்திரகன்யா விருஷகேதனாபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா இன்னொரு ஸ்லோகத்தில். அப்படி இவா ரெண்டு பேரையும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கிறார். அடுத்த ஸ்லோகம், கலந்தி சம்போ தொச்சரித சரிதா கில்பிஷரஜோதளந்தி தீகுல்யா சரணிஷு பதந்தி விஜயதாம் திசந்தி சம்சாரபிரமண பரிதாபோபசமனம் வசந்தி மச்சேதோ ஹ்ரதபுவி சிவானந்தலஹரி அப்படிங்கிறது. சிவானந்தலஹரி, சிவானந்த வெள்ளம், சிவானந்த வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிற இந்த வார்த்தை இந்த ஸ்லோகத்துலாம் வருது. இந்த இந்த ஸ்லோகத்தை கொண்டு தான் இந்த புஸ்தகத்துக்கு அந்த பேர் வந்திருக்கு. இந்த வெள்ளம் என்னுடைய மனமாகிய மடுவில் வந்து தங்கட்டும், வசந்தி மச்சேதோ ஹிருதபுவி என் மனசு என்ற மடுவில் வந்து இந்த சிவானந்த வெள்ளம் தங்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். இது எங்கேருந்து கிளம்புறதுன்னா, த்வச்சரித சரிதா உன்னுடைய கதைகள் என்ற நதியிலேருந்து கலந்தி பெருகி வருது. பகவானுடைய கதைகளை கேட்டால் அந்த சிவானந்த சிவானந்தம் அங்கே இருந்தால் உதிக்கிறது. அதனால் பகவானோட கதைகளை கேட்கணும், கேட்டால் அந்த சிவானந்தம் ஊற்றெடுக்கும். அப்புறம் ஓடி வரும்போது கில் பிஷர ஜோதளந்தி, எல்லாம் நம்முடைய பாபங்களுடைய என்ற புழுதியே போக்கிறது. ஒரு நதியில் ஜலமே இல்லைன்னா பலவிதமான அழுக்கு சேர்ந்திருக்கும், ஜலம் அடிச்சதுன்னா எல்லா அழுக்கையும் அடிச்சுன்னு போயிடும். அந்த மாதிரி நம்ம மனசு இருக்கிற பலவிதமான கில்பிஷம் பாபங்கள் எல்லாத்தையும் இந்த சிவானந்த லஹரி என்ற வெள்ளம் அடிச்சுட்டு போகிறது. தீ குல்யா சரணிஷு பதந்தி புத்தி அப்படிங்கிற ஒரு நதியில் ஜலம் ஓடிச்சுன்னா வாய்க்காலெல்லாம் ஜலம் போகும். அப்படி புத்திங்கிற வாய்க்கால் வழியாக இந்த ஜலம் ஓடுறது அப்படிங்கிறார். அது மாதிரி நம்மளுடைய புத்தியை பகவானுடைய சரித்திரத்தில் தான் நம்ம செலுத்தணும், வீண் காரியங்களில் செலுத்தக்கூடாது. அப்படி பண்ணால் அந்த புத்திக்குள்ளேயும் அந்த சிவானந்தங்கிற ஆனந்தம் வரும். அப்படி புத்திக்கு நம்ம இந்த காரியத்தை கொடுத்து பகவானுடைய சரித்திரத்தை கேட்டு அவருடைய பக்தியை பண்ணோம்னா அந்த சிவானந்த ஹரி வந்தா திசந்தி சம்சார பிரமண பரிதாபோபசமனம். இந்த பிறவிச்சூழல் அப்படிங்கிற வாழ்க்கையில் அலைஞ்சு அலைஞ்சு அதனால் ஏற்படுற அந்த பரிதாபம், நமக்கு ஏற்படுற அந்த கவலைகள் எல்லாத்தையும் உபசமனம் திசந்தி, அதை இல்லாமல் போக்கிடும். அப்பேற்பட்ட அந்த சிவானந்த லஹரி மச்சேதோஹிருத புவி வசந்தி, என்னுடைய மனசாகிய மடுவில் வந்து தங்கட்டும் இந்த சிவானந்த லஹரி விஜயதாம், இந்த சிவானந்த லஹரி வெற்றியோடு விளங்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். இந்த சிவானந்த லஹரியோட ஒரு திவில தான் நம்ம உலகத்தில் அனுபவிக்கிற மற்ற ஆனந்தங்கள் எல்லாம். அதனால் நம்மளும் இந்த சிவானந்த லஹரி கிடைக்கணும்னு வேண்டிப்போம். இந்த சிவானந்த லஹரிங்கிற ஸ்தோத்திரத்தை 100 ஸ்லோகங்கள் இருக்குது, படிச்சு முடிக்கணுங்கிறதையும் வேண்டிப்போம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.